படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்து இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார்.
ஆண்டவருடைய அற்புதம் மத்தேயு 13:12-23 வசனத்துல போட்டிருக்கிற அற்புதத்தை பத்தி நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். 5000 ஆண்களுக்கு 5000 ஆண்களை தான் என்னாங்க, அவர்களுக்கு அவர் சாப்பாடு போட்டார். ஒரு விசேஷமான அற்புதம் இது. ஏன்னா இந்த ஒரு அற்புதம் தான் எல்லா 4 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். இந்த சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவாங்க, மேத்யூ மார்க் லூக், அவங்க 4, 3 சுவிசேஷமும் நிறைய காரியங்கள் பொதுவா இருக்கும். ஆனா யோவான் வந்து இவங்க 3 பேர் எழுதாத ஒரு விசேஷமான காரியத்தை தான் எழுதுவார். ஆனா இந்த ஒரு அற்புதம் தான், எல்லா அற்புதங்களையும் விட்டு இந்த ஒரு அற்புதங்கள் தான் எல்லா சுவிசேஷத்திலையும் இருக்கு. யோவான் அற்புதங்களை நிறைய எழுத மாட்டார். ஆனா இந்த அற்புதத்துக்கு ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கிறார், நீண்ட அதிகாரத்தை, 6வது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால பரிசுத்தாவியானவர் நமக்கு என்ன சொல்றாரு, இது ரொம்ப ஸ்பெஷல் அற்புதம், இதுல நிறைய சத்தியங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய ஊழியம், பொதுவாக மக்கள் முன்பதாக செய்கிற ஊழியத்தை ஒரு இறுதி கட்டத்துக்கு வர மாதிரி இந்த அற்புதம் காட்டுது. இந்த 4 சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அற்புதங்களின் ஒரு ஒரு விதத்துல கடைசி அற்புதமாக இது இருக்கிறது. இதுக்கப்புறம் அவர் அதிக அற்புதம் இன்னும் வரப்போற அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல சாப்பாடு போடுவாரு. இதுக்கப்புறம் அவர் அதிக அற்புதம் செய்யறத நம்ம பாக்குறது இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் சீஷர்களோடு தான் நேரத்தை செலவிடுறத பார்க்கிறார். ஆண்டவர் இது 4 இடங்கள்ல சுவிசேஷத்துல போட்டிருக்கிறதுனால கவனிச்சு நம்ம படிக்கணும். வேத வசனம் வந்து ரொம்ப அதிசயமானதுங்க. அதை படிக்க படிக்க அந்த ஒரு ஆண்டவருடைய சத்தியங்கள், சுவிசேஷத்துல ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்துகிற காரியங்கள் வந்து இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனும் அதனோட ஆழத்தை, அதனோட ஐஸ்வர்யத்தை, அதனோட மகத்துவத்தை ஆழமா உணர்ந்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கு மூளையும் நமக்கு இல்லை, அதுக்கு ஆயுசும் நமக்கு இல்லை. ஏன்னா உலகத்துல எந்த எழுத்து பார்த்தாலும் கொஞ்சம் வாட்டி படிச்சு 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 பார்த்த பிறகு அதுக்கப்புறம் சலிச்சுப்போம் இல்லைங்களா. எந்த அருமையான காரியமா இருந்தாலும் சரி, ஏன் ரொம்ப பாடுற ஒரு கேட்சி சினிமா டியூனா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, அது பாடி பாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சலிச்சு போவோம். ஆனா ஆண்டவருடைய வசனம், அது தெய்வீகமான வார்த்தைகள் எப்படி தெரியும் தெரியுமா, அது எந்த அளவுக்கு ரொம்ப திருப்பி 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 படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இன்பமாக பெருசாக மாறிக்கிட்டே போகும், மாறிக்கிட்டே போகும். அதான் தெய்வீக பரிசுத்த எழுத்துக்கள் என்றது. அதான் வித்தியாசம் ஆண்டவருடைய வார்த்தை. இதுல பாத்தீங்கன்னா இயேசு பற்றிய அதிசயங்கள், ஒரு வற்ற முடியாத ஒரு ஒரு நதியாக இது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்க பார்ப்போம். நம்ம ஆண்டவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார், 1-13 நம்ம பார்த்துட்டு வரும்போது யூத தலைவர்கள்கிட்ட இருந்து தனக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, விரோதம் வந்துச்சு. அவர் பேய் பிடிச்சு பேயினால தான் இந்த அற்புதங்கள்லாம் செய்கிறார் என்ற மாதிரி மதத்துக்கிட்ட இருந்து மதத்தின் மூலமாக மத தலைவர்கள் மூலமாக தனக்கு விரோதம் வந்துச்சு இவ்வளவு வரைக்கும். ஆனா போன பகுதியில் நம்ம என்ன படிச்சோம், ஏரோது வந்து இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு என்ன நினைச்சார், அவரு யோவான் ஸ்தானா உயிரோடு வந்துட்டா அப்படின்னு நினைச்சார். நான் கொன்ன யோவான் ஸ்தானா, நான் தலைய வட்டின யோவான் ஸ்தானா வந்துட்டார். அதை அறிந்த ஏரோது சும்மா இருப்பாரா, இனிமே தூங்குவாரா, நான் கொண்டு போட்ட யோவான் ரொம்ப பவரோடு வந்துட்டாருன்னா அவரு இனிமே சும்மா இருக்க மாட்டார், இயேசு ஏதாவது செய்யணும்னு பார்ப்ப. இது வரைக்கும் மத பிரகாரமான விரோதத்தை சந்தித்த இயேசு இப்போ அரசியல் விரோதத்தை சந்திப்பார். ஏரோது ராஜா இல்லையா, அவர் ராணுவத்தையும் அரசியல் விரோதத்தை அவர் சந்திப்பார். ஆனா ஜனங்களுக்கு மத்தியில அவருடைய பிரபலம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. பாருங்க, இந்த அற்புதத்துக்கு அப்புறம் என்ன கூட செய்வாங்கன்னா அவர் பிடிச்சிட்டு போய் ராஜாவாக்கணும்னு பார்ப்பாங்க. ராஜா செய்யலாம், அவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய பிரபலம் ஒரு உச்சகட்டத்தை அடைய போகுது. ஆனா சோதகரமா இந்த மக்களுடைய ஒரு ஒரு மெச்சிப்போம், இந்த மக்களுடைய பெரிய அவரை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு மேல் பார்வையானது, கூட்டம் ஒரு மேல் பார்வையானது. ஏன், இந்த கூட்டத்துக்கு தேவையான அற்புதங்களை சுகங்களை அவர் கொடுக்கிற வரைக்கும், அவங்களுக்கு தேவையான தேவைகளை சந்திக்கிற வரைக்கும் இயேசுவை ஃபாலோ பண்ணுவாங்க, இயேசு பேரை சொல்லுவாங்க. ஆனா அவர் எப்ப நீ உன்னையே வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வரணும், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடிச்சு நீ உன்னை வெறுத்து நீ என்ன இப்படி வாழ்க்கை உனக்கு வரணும்ன்றாரோ, உன்னை முற்றிடுமா எனக்கு அர்ப்பணிக்கணும்ன்றாரோ, அப்போ பின்னாடி போயிருவாங்க. இன்னைக்கு எத்தனை கூட்டம் இருக்கிறாங்க, அற்புதம்னு சொன்னா போதும், ஆசீர்வாதம்னு சொன்னா போதும், கூட்டமா குவிக்கலாம். ஒன்னும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல டிடிபி ஆளை பிடிச்சி என்ன ஒரு ஒரு அற்புதம் செய்யற மாதிரி ஒரு பாஸ்ட் மாதிரி போட்டு அப்படியே வானத்துல ஏதோ வர மாதிரி பண்ணி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் வாருங்கள் அப்படின்னு டைமிங் எல்லாம் போட்டோம்னா கூட்டத்தை பாருங்களேன் நம்ம சர்ச்சில். ஏன், அதுக்கு தான் ஜனங்க போவாங்க, அதுக்கு தான் ஜனங்க போவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய இது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, அவர்படி நம்ம வாழ்க்கை மாறணும், ஆண்டவர் என்ன பேசுறாரு, அவர் சொல்றபடி நான் மாறிக்கணும்ன்றது ரொம்ப அரிதுதான். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இவங்க, இயேசுனால ஆளப்படுவதில்லை. இந்த கூட்டம் தான் என்ன பண்ணுவாங்க, இயேசு அவர் கமிட் பண்ணணும்னு அவர் சொல்லும் போது, தங்களை அர்ப்பணிக்கணும்னு சொல்லும் போது அவர் பின்வாங்கி போய் இந்த கூட்டம் தான் கடைசியில தலைவர்கள்கிட்ட எந்த மத தலைவர்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும்னு கத்துற ஒரு கூட்டம் இல்லைங்களா இந்த கூட்டம். ஆகவே இயேசு பாத்தீங்கன்னா நடுவுல தேவகுமாரன், இவங்களெல்லாம் காப்பாத்தணும்னு வந்திருக்கிற தேவகுமாரன், மனித குலத்தை பாவத்தில இருந்து காப்பாத்தணும் வந்திருக்கிற தேவகுமாரனுக்கு மத பிரகாரம் யாருக்கு காப்பாத்தணும்னு வந்தாரோ அந்த மத பிரகாரமான விரோதம், அரசியல் விரோதம், இப்போ மக்களுடைய விரோதம் எல்லாம் வரப்போது. அதுக்கு நடுவுல அவர் அவருடைய ஊழியத்தை செய்யறாரு. பாருங்களா, ஒரு மேல் பார்வையான சுயநலம் பிடிச்ச உலக ஆசை பிடிச்ச கூட்டம், இந்த கற்பாறையின் மேல விழுந்த விதைகள், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள், சாரி அந்த விதைகள். பிரச்சனை என்ன, அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்ன, உலக கவலைகள், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அது கொடுக்கிற வரைக்கும் இயேசு கூட வருவாங்க, ஆனா அது இல்லாம போச்சுன்னா இடர்ல அடைவாங்க. உலக கவலைகள்னால் அவர்கள் கனி கொடுக்காம போனார்கள். இப்படி ஒரு பிரஷர் இயேசுக்கு வரும்போது இப்ப என்ன நினைக்கிறாரு, அதெல்லாம் விட்டு தனியா போகணும்னு நினைக்கிறார், கொஞ்சம் டைம் தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம், இந்த அற்புதத்தை பார்க்க போறோம். இந்த அற்புதத்தை பார்த்து பார்த்து அதான் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து என்ன ஆகும், இது ஒரு 6 மாசம் கூட படிக்கலாம்னு ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும். பொதுவா நான் இதை முடிச்சுட்டு 1 or 2 அப்ளிகேஷன் பயன்பாடு கொடுப்பேன், நம்புவீங்களா, 25 பயன்பாடுகள் வந்து விட்டது எனக்கு. 25 நான் எப்ப சொல்லி எப்ப முடிக்கிறது இந்த பிரசங்கத்தை. ஆகவே நிறைய பயன்பாடு எடுத்துட்டேன், எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி முடிக்கலாம், வேகமா பயன்பாடு போக போகுது. ஆகவே இந்த அற்புதத்தை பார்ப்போம். இந்த அற்புதத்துக்கு இல்ல நமக்கு என்ன கற்றுக்கிறோம், நம்ம பாடுங்கள். முதலாவது ஆண்டவர் தனியா இருக்கணும்னு நினைக்கிறார், இந்த சூழ்நிலை தனியா இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த 13வது வசனம், இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். எதை கேட்டு, ஏரோது வந்து தன்னை யோவான் ஸ்தானா உயிரோடு வந்தேன்னு நினைச்சிருந்த கேட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு ஏரோது அவரை விடமாட்டாரு. ஏன், இவர் முதல்ல யோவான்ஸ்தானா உயிரோடு வந்தாருன்னே விட்டால் அவரோடு எப்படி தூங்குவாரு? தூங்கினாலும் பக்கத்துல தூங்குற அம்மா விடுமா உயிரோடு? அவரு விடாது, குத்திக்கிட்டே இருக்கும். யோவான்ஸ்தானா செத்துட்டான்னு நினைச்சு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இதுவேற இன்னொரு யோவான்ஸ்தானா வந்திருக்கு, அவனு கொல்லுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம இவரை ராஜாவாக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேசியானா. அவங்க என்ன நினைச்சதுன்னா அவர் அரசியல் ரீதமாக வந்து ரோமர் ஆட்சியை வீழ்த்தி இஸ்ரவேலை சுதந்திர தேசமாக மாத்தி உயர்த்துவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் ராஜாவாகுவாரு, யூதர்களுடைய ராஜாவாக்கணும் இந்த கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இவரது தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? இவங்க அப்பாக்கு தெரிஞ்சு இயேசு குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா என்ன பண்ணாரு? ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டாரு. இன்னும் அது வளர்ந்து எப்பவும் வரணும், ஆனா இப்ப வளர்ந்து வந்தாச்சு. ஊரும் அவரை ராஜா வாக்கணும்னு பாக்குதுன்னா விடுவாரா மகன்? பயங்கரமா இருக்கும். ஆகவே ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் இயேசு அறிந்து தனியா போறாரு. தனியா போறது ஏன் பயந்து போறாரா? பயமா, ஐயோ ஏறது என்ன பிடிச்சி இது பண்ணி? நெவர், அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் வந்து அனாவசியமான ஆபத்துல நம்மளை அகப்படுத்திக்க கூடாது. பாருங்களேன், சீஷர்களா இருக்கக்கூடியவங்க நம்ம பாம்பு புறாக்கள் போல கபடுள்ளவர்களா, கபடற்றவர்களா இருந்தா பாம்பு மாதிரி வினா உள்ளவர்களா இருக்கணும். பாம்புல ஒரு பெரிய குணம் என்ன? அதுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா எங்க இங்கத்தானே இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியலையே, டக்கு டக்குன்னு ஓடிடும். அந்த மாதிரி ஆபத்துன்னு வரும்போது அனாவசியமா நம்ம போய் ஆபத்துல மாட்டக்கூடாது. இது என்ன கொள்ளுங்கள், நான் இயேசுக்காக சாகுறேன் அப்படின்றது இது இல்ல இல்லைங்களா? ஒரு ஆண்டவுடைய சித்தம் தெரியணும், ஆனா அது காட்டுறாருங்க. ஏன்னா எவரோ அவர் விடமாட்டாருன்னு தெரிஞ்சு போறாரு. அது மாத்திரம் ஒரு காரணம் இல்ல, இன்னொரு காரணம் எங்க போறாருன்னு அவர் போட்டிருக்கு, வனாந்திரமான இடத்தில். ஏன்னா அந்த ஊர்ல தனியா இருக்கிற இடம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. இப்ப மும்பை மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம், அதே மாதிரிதான் அங்க. ஏன்னா ஒரு நூறுக்கு நூறு மைலு வயரம், 50 மைல் அகலம், அவ்வளவுதான் ஊரு. அதுல 204 கிராமங்கள், யோசிச்சு பாருங்க, 1000 ஜனங்கள். அங்க எங்க தனியா இருக்கிறதுக்கு இடம்? இப்ப நம்ம ஊரும் அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? எங்க பார் அப்பார்ட்மெண்ட், எங்க பார் டிராபிக், எங்க தனியா ஒரு இடம் எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஊர்ல எங்க அவர் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கிறார், வனாந்திரமான ஒரு இடம், போட்டை எடுத்துக்கிட்டு போறார். போகும்போது அவர் தனியா போனது பாத்தீங்கன்னா ஏரோதுடைய சூழ்நிலைக்காக மாத்திரம் இல்லாமல் அவருக்கும் ரெஸ்ட் தேவை இல்லைங்களா? ரெஸ்ட் தேவை. இன்னொரு காரணம், அவங்களுடைய சீஷர்களுக்கும் ரெஸ்ட் தேவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 10வது அதிகாரத்துல அவங்களுக்கு வல்லமை எல்லாம் கொடுத்து அனுப்புனர், போய் அறுப்போ மிகுதியா இருக்கு, நீங்க போய் தேவராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்க, அதெல்லாம் சொல்லி அனுப்புனாரு. அனுப்பிட்டு அவங்க வராங்க. இந்த டைம்ல தான் மார்க் 6:30 படிங்களா, மார்க் 6:30.
அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்கதைகள் உபதேசிகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனித்து சற்றே இடைப்பாடும்படி கோபம் வாருங்கள் என்றார்.
இப்ப எல்லாம் போயிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. வந்து என்ன பண்ணாங்களா? அவர்கள் செய்ததையும் சொன்னதையும் சகலத்தையும் இயேசுக்கு சொன்னாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், முதல்ல சொன்னவர் யாரா இருந்திருக்கோம்? பேதுரு இல்லைங்களா? அப்புறம் அவர் வாய் திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. சில பேர் அப்படி வாய் திறந்தாங்கன்னா மூடவே மாட்டாங்க. சொல்லி 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 இயேசு எல்லாத்தையும் கேட்டார். கேட்டு அதுக்கப்புறம் அந்திரேயா, அதுக்கப்புறம் பிலிப்பு, கேட்டு 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 எல்லாரும் சொல்றதும் எல்லாரும் 3 பேர் ஆச்ச, நீங்களும் அடுத்ததா அடுத்ததானே சொல்லுவீங்கன்னு இல்ல, நீயும் சொல்லு நீயும் சொல்லு, அமைதியா கேட்டு 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 கேட்டா. இது இயேசுடைய குணத்தை நமக்கு வெளிப்படுத்துதுங்க. இயேசு எப்பவும் நம்ம சொல்றத கேட்கறதுக்கு சலிச்சு போறவர் அல்ல, தெரியுமா? வேதம் நமக்கு சொல்லுது, உன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்று. அந்த பழக்கத்தை நம்ம கத்துருக்கிறோமா? எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்றது, எல்லாத்தையும் கத்துருக்கிறோமா? ஜப நேரம்னு தனியா இருந்தாலும் எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்றது. நம்ம வாழ்க்கையில அதை விட ஒரு விடுதலையான சுகமான ஒரு பழக்கம் வேற இருக்க முடியாது. அதை விட பிபி கம்மி பண்ற ஒரு பழக்கம் இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்றது. Pour your heart to Christ. லேடிஸா இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சோன்னா, ஆண்டவரே இன்னைக்கு இவ்வளவு சாமான் கழுவணும், இவ்வளவு வேலை இருக்குது, உடம்பு முடியல, அப்படி இப்படின்னு உங்க வீட்டு வேலைகளை பத்தி இயேசுகிட்ட சொல்றீங்களா? உங்க பிள்ளைங்க வெளியே போறாங்க, உங்க பிள்ளைங்கள கவலைகளை பத்தி இயேசு கிட்ட சொல்றீங்களா? ஹஸ்பண்டா இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கிற வேலைகளை இயேசு பத்தி சொல்றீங்களா? இல்ல வேற ஞாயிற்றுக்கிழமை சாட்சி தேவராஜ்யம் அது மட்டும் தான் இயேசு, இன்னும் எல்லாத்தையும் அவர் கேட்கிறாரு. பாருங்களேன், ஒரு புக் இருக்குது, பிராக்டிசிங் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில அனுதினமும் பிராக்டிஸ் பண்றது எப்படி தெரியுமா? எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றோம் அப்படி கேட்பாரு, கேட்பார் கேட்கிறாரு. பாருங்க இங்க அது ரொம்ப அருமையான ஒரு பழக்கம். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? போரா ஃபீல் பண்றோம், கஷ்டமா ஃபீல் பண்றோம், சோதனையா ஃபீல் பண்றோம், ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்றோம். இந்த ஃபீலிங் எல்லாம் ஒண்ணுமே உள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்காம அதை வெளிப்படுத்தி எழுத்துக்கிட்ட சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு, அருமையான ஆவிக்குரிய பழக்கம். அதை இங்க இருந்து பார்த்து கத்துக்கலாம். நம்முடைய ப்ரெஷர், பைனான்சியல் ப்ரெஷர்ஸ் என்ன விடுதலை தெரியுங்களா? அதை கத்துக்கணும். ஓகே, இவரு தனியா இருக்கணும்னு போறாரு, சீஷர்களுக்கும் இழைப்பார்கள் வேணும், அவங்களும் மினிஸ்ட்ரி செஞ்சு தனியா வந்திருக்கிறாங்க, அவர் கூட்டு போறாரு. ஆனா அந்த தனியா இருக்க அவருடைய திட்டம் நிறைவேறல, அவருடைய திட்டம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகல. என்ன ஆச்சு? ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, 13வது வசனம், கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள். அவர் படகில் ஏறி போனாரு, ஜனங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் போயிட்டாருன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணல, கால்நடையா ஓடுறாங்க. யோசிச்சு பாருங்க, கால்நடையா போனாங்க, எல்லாரும் நடந்து போனாங்க அப்படின்னு போட்டிருக்குது. அவர் அந்த பக்கம் போன பெட்சைடான்ற ஒரு இடம் லூக்கு சொல்ற, பெட்சைடா ரொம்ப அருமையான இடம், அது இன்னைக்கு கூட அழகான பிக்னிக் இடம், அருமையா மலை இருக்கும், மலைகள் அந்த பூமி நிலத்திலிருந்து அப்படியே புல்லு முளைச்சு மலை மேல எல்லாம் போகும், அங்க மலை மேல அழகான மரங்கள்லாம் இருக்கு, ரொம்ப அருமையான இடம், புல்லெல்லாம் இருக்கும், அருமையா இருக்கும். அந்த இடங்க பக்கம் போறாரு, அங்க போன உடனே ஒருவேளை அவர் ஏறி அந்த மலை மேல ஏறி அந்த மரத்து கீழே எல்லாரும் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சீஷர்லாம் படுத்துக்கிட்டு அவர் ஒரு ரிலாக்ஸா ஒரு ஐக்கியத்தை, அவங்க நம்ம கபன் பார்க் போறோம் இல்லைங்களா, மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ரிலாக்ஸா போயிருக்கிறாங்க, ரிலாக்ஸா ஒரு தேவ ராஜ்யத்தை பத்தி பிளான் பண்ண திட்டம் பண்ண. சரி, போயிருக்கும் போது என்ன நடக்குது? இந்த ஜனங்க வந்துடுறாங்க, ஜனங்க வந்துடுறாங்க. சில யோவான் என்ன சொல்றாரு, இவர் படகுல போய் அங்க சேர்றதுக்கு முன்னாடியே சில பேர் அங்க வந்துக்கிறாங்க. இவர் படகுல போறதுக்குள்ளே சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, உசேன் போல்ட் மாதிரி ஓடி வந்திருக்கிறாங்க. சில பேர் வயதானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, கொஞ்சம் குண்டா இருக்கவங்க மிதானமா நடந்து வந்திருக்கிறாங்க. சில பேர் ஓடுறவங்க முன்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் அவங்களை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு மலை மேல ஏறி போய் அங்க இருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, யோவான் 6 என்ன சொல்றாரு, அது பஸ்கா பண்டிகையா இருந்த காலமா. பஸ்கா பண்டிகைன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அங்க அந்த இதுக்கு வருவாங்க புண்ணிய யாத்திரையாக, பஸ்காக்கு எருசலேமுக்கு எக்கச்சக்கமா உலகத்துல இருக்கிற எல்லா கூட்டமும் வருவாங்க. அப்படின்னா ரொம்ப கூட்டம் நிறைஞ்சிருக்கும், எக்கச்சக்கமான கூட்டம் நிறைஞ்சிருக்கும். ஒன்னும் இல்ல, அவரு ஏன் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு யோவான் 6:2 சொல்றாருன்னா, அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டதினால், அவர்கள் வியாபியஸ்தர்களை சுகப்படுத்தினதை அவர்கள் கண்டதினால் எக்கச்சக்கம் கூட்டம் வருது. இன்னைக்கு அந்த வரம் யாருக்கும் இல்ல, ஊரை ஏமாத்துறவங்க நிறைய பேர் கூட்டம் போட்டு வியாதியை சுகம் படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கூட்டம் பாக்குறீங்களா? அங்க ஒழுங்கா ஒண்ணும் நடக்கிறது இல்ல. ஆனா அதுக்கே அவங்க கூட்டம் வந்தா பொய் அற்புதங்களுக்கு உண்மையா நடத்தி ஊரெல்லாம் வியாதி இல்லாம பண்ண ஒருத்தருக்கு எவ்வளவு கூட்டம் சேரும்னு நினைக்கிறீங்க? அதுவும் அந்த காலத்துல மெடிக்கல் மெடிசன் எல்லாம் இல்ல, டாக்டர் எல்லாம் இல்ல, எக்கச்சக்கமா வந்திருக்கிறாங்க, எக்கச்சக்கமா. ஆனா ரொம்ப சோகமா, இந்த கூட்டம் எல்லாம் எதுக்கு வந்திருக்கு? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இயேசுவை அறிஞ்சுக்கணுமோ, ஒரு வார்த்தையை கேட்கணுமோ, ஒரு ஆராதிக்கணுமோ, விசுவாசிக்கணும்னு இல்ல, அவங்களுடைய சுயநல தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்காக. சில பேரு த்ரில் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க, அதிசயங்களை பார்க்கணும்னு ரொம்ப விருப்பம் எனக்கு. இந்த கூட்டங்களுக்கு நிறைய பேருக்கு போறதுக்கு தான், அற்புதம் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், எல்லாம் விசுவாசம் சோர்ந்துடும், அற்புதத்தை பார்த்தாதான் விசுவாசம் உறுதியா இருக்கும், எல்லாம் சோர்ந்துடும், அதனாலதான் போறது நிறைய பேர். பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு சுயநல கூட்டம், ஒரு சுயநலமாக ஒரு இந்த கூட்டம் தான் சேர்ந்துகிட்டு கடைசியில அவர் சிலுவையில் அறையோன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், சுயநல நோக்கங்களுக்காக வருகிற கூட்டம், கற்பாறையின் மேல விடுதப்பட்ட விதைகள், இவங்கள் உலக கவலைகள்னால் எல்லாம் அவங்களுக்கு இயேசுவோட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், உலக கவலைகள் ஐஸ்வர்ய இன்பங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி கூட்டம் வருது அவர்கிட்ட. அவருடைய ரியாக்ஷன் என்ன பார்ப்போமே, அவர் என்ன பண்றாரு, 14வது வசனத்தில், இயேசு வந்து இவெண்ட் ஃபோர்த், இங்கிலீஷ்ல வருது. என்ன பண்ணார், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப டயர்டு, களைப்புல இருக்கிறார், சீஷர் களைப்புல இருக்கிறாங்க. ஆனா அவங்களை எல்லாம் பார்த்து இயேசு என்ன பண்றாரு, இயேசு அங்கிருந்து எந்திரிச்சு வரார், எந்திரிச்சு வரார், திரளான எந்திரிச்சு வந்து என்ன பண்றாரு, திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மன உருகினார், மன உருகினார். என்ன ஒரு ஆச்சரியம், சுயநல கூட்டம், இவங்க யாரும் அவரை நம்ப போறது இல்லை, எல்லாரும் பின்வாங்கி போவாங்கன்னு அவருக்கு தெரியாதா, அப்படி தெரிஞ்சால் அவங்க மேல மனது உருகினார், மனது உருகினார். சில கூட்டம் அங்க இருக்காங்க, இந்த ஹைப்பர் கால்வினிஸ்ட், அதான் பிரஸ்பிடேரியன் ஹைப்பர் கால்வினிஸ்ட், அவங்க வந்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மேல்தான் தேவன் அன்பு வைத்திருக்கிறார், தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் மேல் அவர் கோபமா இருக்கிறார், அவர்கள் எப்ப சந்தோஷப்படுவார்னா அவங்க நரகத்துல போட்டு வேக வைக்கும் போது தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். டாக்ட்ரின் ஆஃப் ரெப்ரோபேஷன், ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவரை ஒரு கொடுமையா காட்டுறது. என்ன ஒரு குரூப்ல சேர்த்து விட்டாங்க ஒரு மாசமா, வாட்ஸ்அப் குரூப்ல தேவையில்லாம சேர்த்து விட்டுருவாங்க இல்லைங்களா, சேர்த்து விட்டுட்டு இதே தான் பேச்சு, ஆண்டவர் கோபமா இருக்கிறார், அந்நியர்கள் மேல அவர்கள் அவங்களுக்கு கொடுக்கற சாப்பாடெல்லாம் அவங்க சீனி மாதிரி கொடுத்து கொடுத்து அவங்க வெட்ட போறார், அப்படி இப்படின்னே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த குரூப்ல இருந்து வெளியே வந்துட்டேன், இவங்க கொடுமையா ஆண்டவரை காட்டுறாங்க, இவங்க தெரிந்து கொள்ளப்படாதவங்க தான், பொய்யா தான் வர்றாங்க, அவங்க மேலேயோ மனதுருகிறார் ஆண்டவர் இல்லைங்களா, அவங்க மேலேயோ மனதுருகிறார். அப்படியேப்பட்டவர் இல்ல நம்ம ஆண்டவர், மனதுருகிறார். எத்தனை பேர் இருந்தாங்க, திரளான கூட்டம். அந்த 21வது வசனத்தை சொல்லுது, 5000 பேர் ஆண்கள். பொதுவா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல யார் ஜாஸ்தி இருப்பாங்க, பெண்கள் தானே, இங்க ஆண்களை தான் கவுண்ட் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா டபுள் பெண்கள் இருந்திருக்கணும், 5000 ஆண்கள்னா 10000 பெண்கள் இருந்திருக்கணும். இயேசுனால கவரப்படுற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, யூஸ்வலா பெண்கள் தான் அந்த காலத்துலயும் அதான் உண்மை, பெண்கள் இல்ல 10000 பெண்கள் இருந்திருக்கணும். பிள்ளைங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி 2-3 பிள்ளைங்க இல்ல, 2 பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல எக்கச்சக்கமான பிள்ளைங்க, ஆனா பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கிற ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு அந்த டைம்ல எக்கச்சக்கமா பிள்ளைங்க 15-12 இஷ்டத்துக்கு இருப்பாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னா எத்தனை கூட்டம் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனா மினிமம் 25000 பேர் இருக்கும் இல்லைங்களா. நிறைய பேர் சொல்றது அதான், மினிமம் 25000 பேர், அதுக்கு அதிகமா தான் இருக்கணும். அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார். மனதுருகினார்ன்றதுக்கு நான் ஏற்கனவே 9வது அதிகாரத்துல படிக்கும் போது விளக்கமா சொல்லியிருக்கேன், 30 நிமிஷம் சொல்லியிருக்கேன். ரொம்ப தீவிரமான ஆழமான கிரேக்க வார்த்தை, கிரேக்கில் மட்டும்தான், வேற எந்த பாஷையிலும், கிரேக்கிலையும் புது வார்த்தை, சீசர் அப்போஸ்தலர்ங்க தான் கண்டுபிடிச்சாங்க அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையே கிடையாது. ஏன் அப்படி, ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங் வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வழி ஒருத்தருக்கு வந்தது அவர் பார்த்து மனது உருகிறாருன்னா, ஐயோ பாவோன்னு பார்த்து மனது உருகி இருக்கிறார் பாருங்களேன். ஒரு நமக்கு மனது அவருக்கு வயிறெல்லாம் ஒரு உருகிற மாதிரி, இங்கதான் வலி அவருக்கு அடிச்சிருக்குது, வலி ஏற்பட்டிருக்குது. நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாவது பார்த்து காலு கையெல்லாம் உடஞ்சி போய் உடம்பெல்லாம் நசுக்கிறத பார்த்தா நமக்கு எப்படி ஆகுது, ஐயோ பாவமே அப்படின்னு வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியில வர மாதிரி ஆகுறது இல்லையா, பாவம். இந்த மாதிரி மனது உருகினா, மனதை உருகி போயிட்டார். ஏன்னா கடவுள் எவ்வளவு கரிசனமா இருக்கிறார், எல்லையற்ற கடவுள் நம்ம மேல கரிசனமா இருக்கிறாரா, நம்ம மேல அன்பா இருக்கிறாரா, அந்த எல்லையற்ற கடவுளுடைய கரிசனத்தை ஒரு மனுஷனுடைய உடம்புல போட்டு அதை ஃபீல் பண்ண வச்சோம்னா அந்த உடம்புக்கு என்ன ஆகும், அந்த உடம்பு எவ்வளவு நொறுங்கி போகும். இயேசு அந்த சீஷருங்க இயேசு மனது உருகிறத பார்த்து, அவர் முகத்தை பார்த்து உடம்பெல்லாம் நடுங்கி வேதனைப்படுறத பார்த்து அவங்களா ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க, மனது உருகினார் அவங்களை பார்த்து, ஐயோ பாவம் இப்படி இருக்கிறீங்களே, ஐயோ பாவமே அப்படின்னு பார்த்து மனது உருகினார். அப்ப மனது உருகி என்ன பண்ணாரு, திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதி அஸ்தர்களாய் இருந்தவர்களை சொத்தமாக்கினார், போய் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், மனது உருக்கத்தினால் சுகத்தை கொடுத்தார். மனுஷீகமா அவர் சொல்லி இருக்கலாம், இது எங்க செப்பரேட் பிரைவேட் நேரம், இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாளைக்கு வாங்க இல்லைங்களா, எவ்வளவு சொல்லி இருக்கலாம் இல்லையா, அங்க பர்சனலா இவங்களெல்லாம் விட்டு வந்திருக்கிறோம், இங்க வந்தாலும் அவங்க சொல்ல தாங்க முடியல, நாங்க தனியா வந்திருக்கிறோம், ராஜ்யத்தை பத்தி பேச போறோம், நீங்க போங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். மனது உருக்கத்துல கடவுளுடைய கரிசனத்துல அவர் காட்டுறாரு, ரொம்ப மனது உருகிற தேவன், எருசலேமே எருசலேமே, உன்னை எவ்வளவு தடவை ஒரு கோழி தன் குஞ்ச சேர்க்கிறமா சேர்க்கணும்னு பார்த்த, ஆனா நீ வரமாட்டேன்றியான்னு கண்ணீர் விட்டார் எருசலேம பார்த்துன்னு பார்த்து இல்லைங்களா. கண்ணீர் விடுற தேவன் எரேமியால அவர் சொல்றார், மனம் திரும்பு மனம் திரும்பு, நீ வரலன்னா என் இதயமெல்லாம் அழுவுது, கண்ணீர் கண்ணீர் எவ்வளவு சிந்த முடியுமோ சிந்துற. அதாங்க நம்ம ஆண்டவர் துன்மார்க்கன் அழியிறது அவர் விரும்புறது இல்ல, மனது உருக்குற தேவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹைப்பர் கால்வினிஸ்டுக்கு ஜாக்கிரதையா இருக்கும். அந்த குரூப்ல ஏதாவது சேர்த்தாங்கன்னா உடனே வெளியே வந்துருங்க, நம்ம மூளையாக்கு எடுத்துருவாங்க. கடவுளுடைய மனது உருக்கத்தை பார்க்கணும். ஓகே, அவர்களை சுகப்படுத்தினார், அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்த, அதாவது பலனற்று உதவியற்றவர்களாய் இருந்த, ஹெல்ப்லெஸ் ஆயிருந்தவர்கள், அதான் ஹெல்பிங் த ஹெல்ப்லெஸ் உதவியற்றவர்கள. ஏன்னா அங்க இருந்து யோசிச்சு பாருங்க, கால்நடையா அவ்வளவு தூரம் வரணும்னா அவங்க, இவர் படகுல வந்திருக்கிறாரு, அவங்க சில பேர் கால் நொண்டிக்கிட்டு தவி 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 வந்திருப்பாங்க, சில பேர் முடியாம நம்ம ஜிஆர்டி ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி கால்நடையா நடக்க முடியாம சில பேர் கண்ணு தெரியாம தவிக்கிட்டு வேக வேகமா ஐயோ போயிட போறாருன்னு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து மனதுருகி அவங்களை எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறார். மனதுருகிற தேவன் அவருடைய மனதுருக்கத்தை பார்க்கணும், மனதுருக்கத்தை பார்க்கணும். மார்க் லூக்கு அவங்க வெறும் சுத்தம் பண்ணிட்டு அனுப்பிடல, என்ன பண்ணாரு, தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாரு. மார்க் லூக் சொல்லு அவர்கள் சுகம் கொடுத்து தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணார். ஓகே, ஆண்டவருடைய மனதுருக்கத்தை பார்க்கணும். மனதுருக்கத்தை அடுத்ததாக சீஷர்களுடைய அற்ப விசுவாசத்தை பார்ப்போம். சீஷர்களுடைய அற்ப விசுவாசத்தை பார்ப்போம். இந்த கூட்டம் வந்திருக்குது, சீஷர்கள்கிட்ட சீஷர்களை வந்து ஆண்டவர் அடிக்கடி சீஷர்களை திட்டின ஒரு வார்த்தை என்ன, அவங்க கொடுத்த அற்ப விசுவாசிகளே அப்படின்னு திட்டி இருக்கிறாரு. பாருங்க இங்க 15வது வசனத்துல சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அவர் இந்த ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, சாயந்தரம் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவர்களிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே சாயங்கால ஆனது உங்களுக்கு தெரியலையா, பட்னியா இருக்கிறாங்களே, அவங்க அவங்க எவ்வளவு நேரம் சாப்பிடலையே, அவங்களுக்கு பக்கத்துல சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது, பக்கத்துல ஊருக்கு அனுப்பி அவங்க சாப்பாடு வாங்கிக்கணும்படி செய்யுங்க, உங்களுக்கு அவ்வளவு தெரியாம இருக்கிறீங்களே. ஆண்டவரோட மன உருக்கம் உள்ளவர்கள் சீஷர்கள், அவங்க வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கறாங்க, கட்டளை கொடுக்கறாங்க. பாருங்களேன் இது என்ன, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்களுக்கு ரொம்ப மனது உருக்கம் வந்ததுனால இல்ல, இது யோவான்ல பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு. யோவான் பாருங்களேன், யோவான் 5வது வசனத்துல என்ன நடக்குது, இவங்க எல்லாம் மலை மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இயேசு வந்து திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர் என்ன பண்றாரு, அவங்கள போய் சுகம் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல பிலிப்ப பார்த்துட்டு என்ன சொல்றாரு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எங்கயாவது ரெடி பண்ணு, எங்க வாங்கலாம் யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு டாஸ்க், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அப்ப பிலிப் என்ன பண்றாரு, ஃபுல்லு டே யோசிச்சுட்டு இருக்கிறார், எங்க சாப்பாடு வாங்கலாம், எங்க சாப்பாடு வாங்கலாம். சீஷர்கிட்ட எல்லாம் போய் சொல்ற, ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அவரு அற்புதம் செஞ்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுமா, எங்க பண்ணலாம் அப்படின்னு. அந்திரே என்ன பண்றாரு, அந்திரே அதை கேட்டு எல்லாரும், சாப்பாடு இருக்குதா உங்ககிட்ட, சாப்பாடு இருக்குதா, சாப்பாடு இருக்கா, கூட்டம் கூட்டமா அந்திரையா போய் தேடி இருக்கிறார். அங்க ஒரு பையனை பிடிச்சிருக்கிறார், பிடிச்சவனா அவங்ககிட்ட எவ்வளவு இருந்துச்சு, 5 மீன் 5 அப்பம் 2 மீன், அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார், வேற யாருக்கிட்டயும் சாப்பாடு இல்ல. பிலிப்பு யோசிக்கிறாரு, மூளையெல்லாம் உடைச்சுக்கிறாங்க, அவர் அங்க அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறார், நாளெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமே சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சு கால்குலேட்டர் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. ஏன் பிலிப்ப பிடிச்சார்னா, பிலிப்பு அற்ப விசுவாசிக்கு உச்சக்கட்டம் அவர் தான், அவரு ரொம்ப பெரிய சிதறம். அவர் இயேசு அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு சாக போற, அரெஸ்ட் பண்ண போறாங்க இன்னைக்கு, சொல்லிட்டு இருக்காரு, நான் போக போறேன், நீங்க தான் உலகத்துக்கு போகணும்னா. பிலிப் என்ன பண்றாரு தெரியுமா, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காமிச்சிரும், நாங்க நம்புறோம். எப்படி இருக்கும் பிலிப்பே, 3 வருஷம் உன்னை கூட கூப்பிட்டு எல்லா அற்புதத்தை காமிச்சு எல்லா அதிசயங்களை காமிச்சு எல்லா போதகத்தை பண்ண பிறகு இன்னும் கூட அவனுக்கு விசுவாசம் வராம இப்போ எனக்கு டைம் வேற இல்ல, நான் போகணும் அரெஸ்ட் பண்ணிட்டேன், இப்ப கேக்குறியா எனக்கு பிதாவை காமி அப்ப நம்புறேன்னு அற்ப விசுவாசம் இல்லைங்களா. பிலிப்புக்கு ஒரு டெஸ்ட் இது, அதை டெஸ்ட் பண்ணும்படி கொடுத்துருக்கிறார். பிலிப்பு போய் யோசிக்கிறாரு, கால்குலேட்டர் எடுத்து பாக்குறாரு, நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, 200 டினாரியா இருக்குது, ஒரு டினாரை ஒரு நாள் சம்பளம், 200 டினாரியாக்கு வாங்கணும்னா ஒருத்தருத்தனுக்கு ஒரு வாயில ஒரு துண்டு போட்டுருக்கோம் பத்தாது, எங்க நான் வாங்குறது, நம்ம கிட்ட இல்ல, இங்க இருக்கிறதே 5 அப்பம் 2 மீன். அதனாலதான் அவங்க நாளெல்லாம் யோசிச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு, டெஸ்ட் ஸ்டடி டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப எக்ஸாம் டைம் சாயந்தரம் வந்துருச்சு, இவர் கேட்பாரு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணீங்களான்னு. இவங்களா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு மத்தைய 15வது அதிகாரத்துல வந்திருக்காங்க. அவங்க சொல்யூஷன் என்ன தெரியுமா, ஆண்டவரே அனுப்பிவிடு, அவர்கள் போய் வனாந்திரம் இங்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் கிடைக்காது, எங்க கிட்ட சாப்பாடு இல்ல, அவங்க போய் கடையில வாங்கிக்கிட்டோம், அவங்கள துரத்தி விடும், அதான் அவங்களுடைய சொல்யூஷன் பாருங்க. அங்கதான் 15வது வசனத்துல வரும். அதனாலதான் அக்கறையா ஆண்டவரை விட அக்கறையா வந்தது இல்ல, அவங்க இவர் வேலையை கொடுத்திருந்தாரு அவங்களுக்கு. ஆனா ரொம்ப சோகம் என்ன தெரியுமா, யார் நம்பலனாலும் போதும், இந்த கூட்டம் நம்பல, அரசியல் தலைவர்கள் நம்பல, யார் நம்பலாலும் போதும், கூட இருந்து இத்தனை 2 வருஷம் சொல்லி முடியாத அற்புதங்கள். முதல் முதல் அவங்க பார்த்த அற்புதம் என்னங்க, எது முதல் அற்புதம், காணா ஒரு தண்ணியை எடுத்து திராட்சை ரசம் பண்ணி ஊருக்கே கல்யாணத்துக்கு சாப்பாடு போட்டாரு, அது தெரியாது அவங்களுக்கு, எவ்வளவு செத்தவன உயிரோடு எழுப்பினாரு, கை கால் இல்லாதன வர வச்சாரு, எவ்வளவு என்ன அற்புதங்களுக்கு மேல அற்புதம், கடல் அதட்டினாரு, இத அதட்டினாரு, ஆண்டவரே எங்கனால எங்கனால முடியல, நீர் உம்மனால எல்லாம் முடியும், நீங்க ஏதாவது செய்யுங்க, இல்ல அவங்களுக்கு பசியே இல்லாத மாதிரி வயிற்றுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்க, ஏதாவது உங்களால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரல, இல்ல அனுப்பிடும், நம்ம கிட்ட இல்ல அனுப்பிடும், தான் அவங்களுக்கு வந்த இது பாருங்களேன். அதான் ஒரு நயாகரா ஃபால்ஸ், இன்னைக்கு முன்னாடி நயாகரா ஃபால்ஸ் தெரியாதவங்க ஒப்மேக்கல் ஃபால்ஸ் இல்லைங்களா, அது முன்னாடி தண்ணி இல்லையே, தண்ணி இல்லையே, தண்ணி எங்க போறது, தாழ்மா இருக்குதுன்ற மாதிரி படைப்பின் வல்லமையே ஒரு மனுஷனுக்குள்ள நிறைந்து அங்க நிக்கிறார். அவரு சாப்பாடு இல்லைன்றாங்க, சாப்பாடு இல்லைன்றாங்க, பாருங்களேன் சாப்பாடு இல்ல, அனுப்பும் அடிப்படை தேவை, அது அவனால கொடுக்க முடியாது, அடிப்படை தேவை அவனால கொடுக்க முடியாது, பாருங்களேன் அவ்வளவு குருடா போயிட்டாங்க. அவங்களை திட்டுறத விட நம்மள யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எத்தனை தடவை போன தடவை தான் ஒரு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்தி அவர் எவ்வளவு பெரியவர்னு காமிச்சிருப்பாரு, ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு, ஆனா அடுத்தது ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது நம்மளுக்கு, உடனடியாக ஒன்னும் இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு குதிக்க வேண்டியது மேலேயோ கீழியோ. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகள் அப்படிதான் அவங்க, அது அனுப்பிடும் ஆண்டவரே. இயேசு என்ன சொல்றாரு 16வது வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, அனுப்ப வேண்டியதில்லை, என்ன அப்ப என்ன செய்ய போறீங்க, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்க, நீங்க போடுங்க அப்படின்ற திருப்பியும் அவங்க தலையெல்லாம் சொரிஞ்சுக்கிறாங்க, எங்க இருந்து ஆண்டவரே கொடுக்கறது, நாங்க எங்ககிட்ட இல்ல ஆண்டவரே, கடைசியில யோசிச்சு பார்த்து எங்ககிட்ட இதான் இருக்குது பாருங்கள. அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். எங்க கிட்ட இருக்கிறது இதான், எங்க கிட்ட இல்ல, எங்க கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், இதனால ஒன்னும் சந்திக்க முடியாது, ஒரு சின்ன பையனுக்கே பத்தாது, இதை வச்சுக்கிட்டு 25,000 பேருக்கு என்ன சாப்பாடு போடுறது, இதை அவங்க சொல்லணும்னு பாக்குறாங்க. ஆழமான ஆவிக்குரிய சத்தியம், இந்த சத்தியத்தை அவங்க ஊழியத்துல புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம், அதை அவங்க சொல்லணும்னு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு கமாண்ட கொடுக்கிறாரு, என்ன சொல்றாரு 18வது வசனத்தில், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். வாய் உதவி, வாய் முழுங்கிட்டு முழுங்கிட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை என்கிட்ட கொடுக்கன்றார், அது அவங்க சாப்பிட்டுருக்கலாம் நினைச்சிருக்கலாம், அதையும் வாங்கிக்கணும்ன்றாரு இவரு அப்படின்னு சொல்லி, சரி அதை எடுத்து கொடுக்குறாரு பாருங்களா, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. 19வது வசனத்துல ஒரு அற்புதமான கட்டளையை கொடுக்குறார், என்ன சொல்றாரு படிங்க,
அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு கொடுத்தார்.
கற்பனை பண்ணி பாருங்க, அவர் ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு, எல்லா கூட்டத்தையும் உட்கார வைக்கணும், எல்லாரையும் புல்லின் மேல உட்கார வைங்க. அது வசந்த காலம், ஒரு ஸ்ப்ரிங் டைம், ரொம்ப அருமையான கிளைமேட். அந்த கிளைமேட்ல புல்லின் மேல எல்லாரும் உட்கார்ந்த பிறகு அந்த பக்கம் கலிலியா கடல், அருமையான சீனரி. அந்த கடல் கரை அலை அடிக்கும் போது காத்து பய அழகா வரும், பியூட்டிஃபுல் கிளைமேட், அருமையா பிக்னிக் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரையும் உட்கார வைக்கிறார், எல்லா புல்லு மேல உட்காருங்க. அந்த சூரியன் சாயங்கால வேலை இல்லையா, சூரியன் அஸ்தமாகுது, எல்லாரையும் உட்கார வச்சிருக்காரு. எல்லாம் பயங்கரமா பசியா இருக்கிறாங்க, நல்ல காத்து. மார்க் சொல்றாரு அவங்கள 50 ஆகவும் 100 ஆகவும் உட்கார வைக்கணும். 50 பேர் இங்க, 100 பேர் இங்க, 50 பேர் இங்க, 100 பேர் இங்க, நடுவுல போயிட்டு வர்றதுக்கு உபசரிக்கிறதுக்கு இடம். 50 பேர் 100 பேர், 50 பேர் 100 பேர் உட்காந்து அப்படி நல்லா உட்கார வைக்கிறார். சீஷர்களுக்கு ஒன்னும் புரியல, எல்லாம் உட்கார வைக்கிறோம், என்ன பண்றோம், சாப்பாடுங்க, எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு 100 பேர் எடுத்துட்டு வந்து போட்டோக்கு நிக்க வைக்கிறதுக்கே படாத பாடுபடுறோம், இங்க 25,000 பேர், 50 பேர் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். 50 பேர் ஆனாலும் 51வது பேர் பொண்டாட்டியா இருக்கும், இல்ல நான் பொண்டாட்டி கூட தான் உட்காருவேன், அவர் நிற்பார், அங்க போடு, சரி இவங்கள இங்க போடு அப்படின்னு மாத்திக்கிட்டு என் பிள்ளைய நான் தனியா விட மாட்டேன்னு அதெல்லாம் செட்டில் பண்ணி பாடா உட்கார வைக்கிறான். உட்கார வச்சேன்னா அந்த ஸ்டீனை யோசிச்சு பாருங்க, புல்லு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம மேல போறோம்னு வச்சுக்குவோம், அங்க மேல இருந்து பார்க்கும் போது எல்லாம் கிரீன் புல்லு. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பிரைட் ட்ரெஸ் தான் போடுவாங்க, யூதர்கள் ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரெட்டா இருக்கும், எல்லோ ரொம்ப பிரைட்டா. அங்க மேல இருந்து பார்க்கும் போது அழகா ஒரு தோட்டத்துல பூங்க உட்காந்த மாதிரி, ஒரு கார்டன்ல 50 கார்டன்ல 100 பூ மாதிரி மேல அழகா தெரியும். ஒருவேளை பிதா அப்படிதான் மேல இருந்து பார்த்து பிரிச்சிருப்பார், அப்படி அரேஞ்ச் பண்ணி அழகா உட்கார வச்சிருக்கிறார். உட்கார வச்சுட்டு அழகா ஒரு அந்த சீனரி அழகா உட்கார்ந்து இருக்கும் போது என்ன, 19வது வசனத்தில், அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின் மேல் பந்தி இருக்க கட்டளை இட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அனார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு அந்த அப்பத்தையும் அந்த 5 அப்பம், அது என்ன 5 அப்பம், 2 மீன், ஒரு ஜோக்கா தெரியும், எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. 5 அப்பம் மீனை வச்சுக்கிட்டு இவர் ஜபம் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, சீசன் இருக்கிற டென்ஷன் யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க போயிருந்தோம், 250 பேரை கூப்பிட்டாரு ஒருத்தர், ஃபங்க்ஷனை வச்சுட்டு கேட்ரிங் ஆர்டர் கொடுத்துட்டார். அந்த கேட்ரிங் ஆர்டருக்காரு அவர் ஆர்டரை மறந்துட்டார். 250 பேர் வந்தாச்சு, 12:30, 1 மணி ஆச்சு சாப்பாடு வரல, 2 மணி ஆச்சு சாப்பாடு வரல. அவர் பார்க்குற டென்ஷன் இருக்கு, நம்ம 250 பேர் சாப்பாடுல எல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க, பசியில பசங்க அவங்க இவங்க சாப்பாடு இல்லை, ஐயோ அங்க இங்க ஓடி பக்கத்துல ஹோட்டல் கீட்டில் பிடிச்சி எடுத்துட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணோம். ஆனா இங்க சீசன்ல அப்படிப்பட்ட டென்ஷன் தான், அவர் கண்ணை மூடி ஜபம் பண்ணும்போது அவங்க கண்ணை மூடி இருப்பாங்களா, அப்படி இவர் ஏதாவது மாட்டு வண்டியில் ஏதாவது சாப்பாடு ஸ்விக்கி அந்த ஊபர் ஈட்ஸ் மாதிரி ஏதாவது வர வைக்கிறாரா, ஜொமேட்டோ மாதிரி அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர் ஜபம் பண்ற, ஜபம் பண்ணி அது அவர் ஆசீர்வதித்தார். அவர் இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு. அதிசயத்துல அதிசயம் என்ன தெரியுமா, அந்த அற்புதமே மறைஞ்சிருக்குது அங்க. என்ன, அவர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், போய்கிட்டே இருக்கு சப்ளை, கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த அற்புதமே மறைஞ்சிருக்கு, அவர் கையில இருந்து போய்கிட்டே இருக்கு. அங்க ஒன்னும் ஒரு பிரம்மாண்டம் இல்ல, வானத்துல இருந்து அப்பம் கொட்டினது, தேவ எக்காலம் சத்தம் கேட்டினது, தேவ தூதர்கள் எல்லாம் பாடினார்கள், ஒரு பெரிய பூகம்பம் நடிங்க அப்படியே சாப்பாடு வந்துச்சு, ஒன்னும் இல்ல, எவ்வளவு சிம்பிள் சாப்பாடு, அதே போது கையில இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, மறைஞ்சு ஒரு ஒரு பிரம்மாண்டமே இல்ல அதுல பாருங்களேன், எவ்வளவு சிம்பிளிசிட்டி, எவ்வளவு சிம்பிளிசிட்டி. சாப்பாடு போடும் போது முதல்ல நம்ம போய் சாப்பாட்டுல என்ன கேட்போம், எங்கேயாவது சாப்பாடு போட்டா, எப்படிங்க இருக்கு சாப்பாடு, டேஸ்டா இருக்குதா, எப்படி இருக்குது, இவங்க சொல்றாங்க பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. எவ்வளவு எவ்வளவு போட்டாரு, 20வது வசனத்தில், எல்லோரும் சாப்பிட்டு, எத்தனை பேரு, 25,000 பேர் சாப்பிட்டு, பாருங்களேன், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சொர்டாசோன்ற ஒரு வார்த்தை, சொர்டாசோ எங்க பைபிள்ல இல்லைங்களே, கிரேக்க பைபிள்ல இருக்குது. சொர்டாசோனா காஞ்ச ஒரு ஒரு மாடு வந்து கம்பல காஞ்ச மாடு கம்பல உழுந்த மாதிரி, காஞ்சி போன மாடு மாதிரி கம்பல உழுந்துச்சுன்னா அது ஒரு இதுல புல்லு போட்டோம்னா சாப்பிடும் பாருங்க. இல்ல ஒரு குதிரை நல்லா ஓட்டிட்டு வந்து பக்கெட்ல அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குவாங்க பாருங்க, அது வெளியவே எடுக்காது, தலையே வெளியில வராது, உள்ள போயிடும், போய் குடிச்சிட்டு வெளியே வந்தா கழுவுன மாதிரி இருக்கும் அந்த பாத்திரம். அந்த மாதிரி அதான் வார்த்தை, ஃபுல்லா சாப்பிட்டாங்க, ஃபுல்லா சாப்பிட்டாங்க. இதே வார்த்தை தான், நீதியின் மேல் பசிப்பாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அந்த திருப்தி தான் திருப்தி, திருப்தி சொர்டாஸ் நல்ல திருப்தி. ஃபுல்லா சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, டேஸ்ட் சில நேரத்துல கல்யாணத்துல ரொம்ப வெரைட்டி இருக்கும், அப்படி இருக்கும், ஆனா அவங்க எடுத்துட்டு வந்து வச்சதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து மூஞ்சி நடிச்ச மாதிரி இருக்கும், ஐயோ சாப்பிடறதுக்கே பிடிக்காது, அப்படி இல்லைங்க. ஓ குவாலிட்டி, ரொம்ப அருமையான குவாலிட்டி, ரொம்ப டேஸ்ட் இது வரைக்கும். ஏன்னா இந்த பூமியில முளைக்க, இந்த பூமி சபிக்கப்பட்டுருச்சு பாவத்தினால், ஆதாம்னால சபிக்கப்பட்டார் இல்லைங்களா, பூமி உன்னால சபிக்கப்படட்டோன்ட்டார். அந்த பூமியில இருந்து வருகிற எல்லா ஆகாரமும் சபிக்கப்பட்ட ஆகாரம் தெரியுமா உங்களுக்கு, நம்ம சாப்பிடுற ஆகாரம் எல்லாம் சாபத்தினால வந்து தொட்டப்பட்டது. ஆனா இந்த சாப்பாடு சாபமே தொடப்படாத சாப்பாடு, தேவனால் தேவகுமாரன் ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்த சாப்பாடு, பாவம் இல்லாத தேவகுமாரன் கையிலிருந்து வந்த சாப்பாடு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, சாபம் இல்லாத சாப்பாடு, ஆஹஹா ருசினா ருசி. அவங்க வாயிலேயே இப்படி ஒரு விருந்த சாப்பிட்டது இல்லைங்க, சபிக்கப்படாத சாபத்தினால் தொடப்படாத அப்பம், சாபத்தினால் தொடப்படாத மீன், தேவ ஆசீர்வாதத்தோடு தேவகுமாரன் கையில இருந்து பெற்று வாயில சாப்பிடுறதுக்கே கொர்டாகும், கொர்டாக வைத்தார் திருப்தி, திருப்தி ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நல்லா சாப்பிட்டாங்க. தேவகுமாரனுடைய விருந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க. பைபிளே பெரிய விருந்துன்னா எஸ்தர் 1வது அதிகாரத்தை நீங்க போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப பசி எடுத்துச்சு சாப்பாடு இல்லை, அந்த அதிகாரத்தை படிச்சாவே வயிறு ரொம்பிடும். ஏன்னா அகாசுரஸ் ஒரு ராஜா, பர்சியன் மொனார்க், உலகத்தான் ஆண்ட ராஜா, பாபிலோன்ல இருந்து அவர் தான் ஆண்டார் உலகத்தான். அவருடைய ராஜ்யத்தின் மகிமை, அவருடைய மகிமை மகத்துவம் காமிக்கிறதுக்கு ஒரு விருந்து வச்சார். எப்படிப்பட்ட விருந்து தெரியுமா, அந்த விருந்துக்கு உள்ள போகும்போது கீழே போட்ட மார்பிள் எல்லாம் ரெட் கலர்ல பர்பிள் கலர்ல இருக்கும், டைனிங் ஹால் மார்பிள், உட்கார்ற சேரு டேபிள் ஸ்பூனு பிளேட்டு கிளாஸ் எல்லாமே கோல்டுல போயிருக்கீங்களா, அந்த மாதிரி விருந்துக்கு அவரு வச்ச கோல்டுல ஆஹா ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும், விருந்துனா விருந்து அப்படி ஒரு விருந்து. ஆனா இங்க ஒரு சேர் இல்ல, டேபிள் இல்ல, ஸ்பூன் இல்ல, பிளேட் இல்ல, அதை விட 100 மடங்கு கொர்டாஸ். எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொர்டாஸ் ஆயிருச்சுன்னா, திருப்தி ஆயிருச்சுன்னா, அகாசுரஸ் ராஜாவா சாப்பாடு போட்டிருக்கலாம், இத போட்டவர் தான் ராஜாயா, உண்மையான ராஜா, இத போட்டவர் தான் அகாசுரத்தை ஆக்கணும், இத இவரு தான் நம்மள ஆளணும்னு சொல்லி ராஜாவாக்கு பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு திருப்தி தேவகுமாரனுடைய விருந்து பாருங்களேன். அப்படி ஒரு நீ சரி, அது முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்ச அதிசயம், அந்த விருந்தினுடைய இன்னொரு அதிசயத்தை பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். 20வது வசனத்தில் மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் 12 கூடைகள். எல்லாம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிஞ்சு மிச்சம் ஆனது எவ்வளோ, 12. இன்ட்ரெஸ்டிங் இல்ல, கடைசியில சாப்பிடுறவங்க யாரு, பரிமாறுறவங்க இல்லைங்களா, கடைசியில சாப்பிடுறவங்க பரிமாறுறவங்க. இப்ப பரிமாறிக்கிட்டு இருக்கிறவங்க சீஷருங்க, அந்த 12 பேருக்கு தான் இப்ப சாப்பாடு தேவை. இந்த படைப்பின் வல்லமையை வெளிப்படுத்தின அதிசயம் எவ்வளவு பெருசோ, அதை விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, அங்க அந்த அங்க இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் எவ்வளவு தேவை, அங்க இருக்கிற 25,000 பேருடைய வயிறு சைஸ் என்ன, அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்னு கணக்கு போட்டு அதுக்கு ஏற்ற கணக்குக்கு சாப்பாடு படைத்து கொடுக்கிற வல்லமை இருக்கே, யாருங்க அப்படி செய்ய முடியும், கரெக்டா எங்க வீட்டுல அடிக்கடி திட்டுவோம் உங்களுக்கு, நாலு பேர் தானே இருக்கிறோம், அளவு தெரியாத ஒரு கிளாஸ்ல வச்சு பண்ணுங்க, தெரியறதில்ல நமக்கு. இருபத்தஞ்சாயிரம் எந்த கல்யாணத்திலேயாவது எந்த வருதுலயாவது கரெக்டா பண்ணிருக்க முடியுமா? 12 பேர் எக்ஸாக்ட். உலதான் மீதி எடுத்து பார்த்தாங்க 12 பேர் பாருங்க. அவருடைய திஸ் இஸ் த தேவனுடைய சிக்கனம், தேவனுடைய சிக்கனம், எக்கானமி ஆஃப் காட். வேஸ்டே பண்றது இல்லை, அவர் வேஸ்டே பண்றது இல்லை. எக்ஸாக்டா எவ்வளவு வேணுமோ, எக்ஸாக்டா எல்லையற்ற தேவன் அவ்வளவு சிக்கனமா இருக்கிறார் பாருங்க. எக்ஸாக்டா தேவன் அற்புதமா செஞ்சிருக்கிறார். 12 நீங்க ஒருவேளை கேட்கலாம், இயேசுக்கு எல்லாம் போயிடுச்சு, 13 தானே இருந்திருக்கணும். அது அவங்களுக்கு ஒரு பாடம் இல்லையா. இயேசு எப்பவும் தனக்குன்னு பண்ணிக்க மாட்டார் இல்லைங்களா, அந்த 12 பேர்ல தான் வாங்கி சாப்பிடுவார் இல்லைங்களா. அவங்க அவருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பாடத்தை அவங்க கற்பிக்கணும்னு தான் 12. ஓகே, இதெல்லாம் பார்த்து என்ன ரியாக்ஷன், ஜனங்களுடைய ரியாக்ஷன். அவர்கள் எல்லோரும் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இவர்தான் தேவனுடைய குமார், ஆண்டவரே உங்களுக்கு சரணாகிறோம், நீங்கள் தான் எங்களை ஆளணும், எங்க பாவங்களை மன்னியும், ஏதாவது வந்துச்சா ஒன்னும் இல்லை. என்ன தெரியுமா ரியாக்ஷன், உடனே கிளம்புங்கள் வாருங்கள் போவோம் அப்படின்னு ப்ராட்டஸ்டுக்கெல்லாம் போற மாதிரி. இவர்தான் ராஜா, இவரை தான் வைத்து நாம் ஒரு அரசியல் ஒரு புரட்சி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இவரை கட்டாயமா, இவர் வேணான்றாராம், இவரை பிடிச்சி தர தர தரான்னு இழுத்துட்டு போய் இவரை ராஜாவா பண்ணிரு. அதான் அவங்களுக்கு ஏற்பட்டு. ஏன் இந்த இப்போ டெல்லியில எலெக்ஷன் ஜெயிச்சது, இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு விரோதமா எலெக்ஷன் ஜெயிச்சது காரணம் என்ன தெரியுமா? ஹெல்த், ஃபுட், வாட்டர், ஷெல்டர், சரிங்களா? இதான் இதனால்தான் எலெக்ஷன் ஜெயிச்சது. அது எந்த இந்துத்துவோட பெரிய பவர் இருக்கு, சாப்பாடு, தண்ணீர், சுகம், இதனாலதான் எலெக்ஷன் எதையும் ஜெயிக்கலாம். ஏன்னா அது வேலை செய்யற மாதிரி வேலை தெரியாது. அது இருந்தா போதும், இந்த ராஜா அதை கொடுக்கிறவராச்சே, இவர் எல்லா வியாதியும் சுகப்படுத்திட முடியும், எந்த வியாதியும் நமக்கு வராது. சாப்பாடு இவரை இவரோ மாதிரி விருந்து வைக்கிறவங்க பார்த்தது இல்லப்பா, வேஸ்டே பண்ணாம விருந்து வச்சிருக்கிறார். இவர் தான் ராஜா, ஒரு அருமையான தேசத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்றதுனால இவர் ராஜா பண்ண போனாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? 22 வசனம்,
இயேசு ஜனங்களை அனுப்பி வருகையில் தம்முடைய சீடர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்.
ஏன் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு அவங்களும் பாதிக்கப்பட்டுலாம் இல்லைங்களா, இவ்வளவு நேரம் கத்துக் கொடுத்ததெல்லாம் கெடுத்துடலாம் இந்த கூட்டம். உடனே விரட்டி அவங்கள உடனே போங்கன்னு சொல்லி தன் சீஷர்களை பாதுகாக்கணும்னு அவங்கள ஒரு போட்ல ஏறி அவங்கள துரத்தி விடுற, துரிதப்படுத்திட்டு இந்த ஜனங்களை தனியா அனுப்பி மலை மேல ஏறி ஜபம் பண்றதுக்கு போற தேவகுமார். உலகம் காணாத அற்புதம், உலகம் காணாத அற்புதம். எவ்வளவோ அற்புதம் செய்யறோம், அதை செய்யறோம், ஊரைய மாத்திர கல்ல போக்கிரி கள்ள போதகர்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? உயிரோடு எழுப்புறோம், இயேசுடைய அற்புதம் செய்யறோம், இதை செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. வீ பண்றாங்க, 100 பேர் உந்துடுறாங்க, வீ பண்றாங்க இந்த பக்கம் 100 பேர். அது ஏதாவது பேய் தானே அப்படி செய்யும். அங்கெல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு போய் சாப்பாடு இல்லாத நாடு, அந்த நாட்டுல போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அற்புதமான ஒரு வந்துச்சுன்னா ஊரே மாறிடாது. எவராவது செஞ்சிருக்காங்க, இது பண்றதுதான் தெரியும், இப்படி வாங்க அப்படி வாங்க அப்படிலாம் டான்ஸ் பண்ணி என்னன்னா அற்புதம். இந்த மாதிரி ஒரு அற்புதம், தெய்வீக அற்புதம் செய்ய முடியுமா? யாருனால தேவகுமார் செஞ்சிருக்கிறார் பாருங்க. இந்த பல பாடங்கள் நமக்கு கொஞ்ச நேரம் வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பாடங்கள், அநேக பாடங்கள் அவங்க சீஷர்களுக்கு. அவரை நம்பாதவர்களுக்கு ஒரு பாடம், முக்கியமான ஒரு வெளிப்பாடு. அவரை நம்பாதவர்களுக்கு அவர் சீஷர்களுக்கு என்ன பாடம்? முதலாவது அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? அனாவசியமான ஆபத்துல அவங்க மாட்டிக்க கூடாது, அனாவசியமான ஆபத்துல அவங்க மாட்டிக்க கூடாது. அது அவருடைய முன்மாதிரியா காட்டுறாரு இல்லைங்களா. 10வது அதிகாரத்திலேயே சொல்லி கொடுத்தாரு, ஒரு பட்டணத்துல அவங்க துன்பப்படுத்தினா இன்னொரு பட்டணத்துக்கு போங்க. இங்க காட்டுறாரு அங்க பேரோது கிட்ட இருந்து அவர் தப்பிச்சு போறது. 2வது பாடம், ரொம்ப ஊழியத்துல பிஸியா இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம், ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க ஊழியம் கூடிய சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். எனக்கு நான் அப்படி 8-9 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அங்க மார்த்தளியில வேலை செஞ்சுக்கிட்டு வருது 5-6 வேலை, திருப்பி சண்டே ரெஸ்டே எல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. மணிப்பால் ஹாஸ்பிட்டல் போய் படுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு இல்லைங்களா, வாயில நுழைய முடியாத வியாதி எனக்கு வந்துருச்சு நாங்க இல்லைங்களா. கொஞ்ச நாள் தான் அப்படி எல்லாம் நாங்க அந்த ஒரு கிருபை காப்பாத்துனா ரெஸ்ட் தேவை ஊழியம் செய்யறவங்க இல்லைங்களா, ரெஸ்ட் தேவை. சண்டே ஃபுல்லு பிரீச்சிங்னா மண்டே ஊழியர் செய்யறவங்களுக்கு ரெஸ்ட்டு, அவங்களுக்கு டீஷர்ட்ல கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார் பாருங்களேன். நம்ம கத்துக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் ஊழியம். அதை பார்த்து படிச்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம அனாவசியமான நம்ம நற்கிரியையில் பார்த்தோம் இல்லைங்களா, பிளைண்ட் ஜீல் அப்படின்னா என்ன அர்த்தம், குருட்டான வைராக்கியம். எதுக்கு செய்யறோம், ஏது செய்யறோம், ஒரு திட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, குருட்டான வைராக்கியத்தில் நம்மளே நம்ம கெடுத்துக்கலாம். குருட்டான வைராக்கியம் இருக்கக்கூடாது. பாருங்களேன் அதை நிறுத்துறாருங்க. மூன்றாவதாக எவ்வளோ அவசியம், மற்ற டீச்சர்களை தனிப்பட்ட விதத்தில் வளர்த்து எடுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். தனிமையில கூட்டு போய் அவங்களுக்கு தனியா சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ற இல்லைங்களா, ஒவ்வொரு சீஷர்கிட்ட வளர்க்கறது எவ்வளவு அவசியம். தேவகுமாரனே மற்ற சீஷர்கள வளர்க்கணும், அவர் மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா, அவருக்கு அப்புறம் வேற சீஷர்கள் இருக்கணும், அவரை மாதிரி மத்தவங்க வளரணும்னு ட்ரெயின் பண்ணிருக்க. இப்ப ஊர்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி மத்தவங்க வந்துடக்கூடாது, இதுதான் வேலை. என்னை விட அதிகமா ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. அதனால மக்கள் எல்லாம் ஒடுக்கி ஒடுக்கியே இருப்போம், ரொம்ப படிக்க விடுவதில்லை. ஏன், என்னோட அவர் பாஸ்டரா வந்துட போறாரு தான், அந்த நாடு கேடே தான். மற்ற பாஸ்டர் மற்றவங்கள ஆளுகளை வளர்த்து விடுறதில்ல, ரொம்ப ஆபத்து. நம்ம சீஷர் அப்படி இருக்க கூட ஒவ்வொருத்தர் சீஷத்துல வளர்க்கணுங்க, மியூச்சுவல். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சர்ச்சில் ஒருத்தர் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம். உன் சகோதரனுக்கு நீ காவலாள், வாரத்தில் ஒரு நாள் உன் சகோதரனை கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். நீ கூப்பிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, என்ன படிச்சாங்க, எப்படி வளர்றாங்கன்னு தெரிஞ்சுக்க. ஏன், ரெண்டு பேர் இருந்தால் பலம் இருக்கு. ஒரு ஜிம்முக்கு தனியா போனோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம், யாராவது கூட வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம உற்சாகம் பண்ணி கூட்டு போவாங்க. அதனால ரொம்ப முக்கியம், சீஷத்துவத்துல ஒருத்தர் ஒருத்தருடைய உதவி ரொம்ப அவசியம். அப்படி வளர்க்கணுங்க நம்ம ஒவ்வொருத்தரையும். நம்ம நற்கிரியைகளை பார்க்கலையா, இந்த உலகத்திலேயே பெரிய புனித வேலைன்னு தெரியுமா, உலகத்திலேயே பெரிய புனித வேலை. அவங்களுக்கு அதை போடுறது, இதை போடுறது, ரத்தம் தியானம் கொடுக்குறது, அதெல்லாம் ஏசு மதிக்கிறது இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய புனித வேலையா இயேசு என்ன மதிக்கிறார் தெரியுமா, இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உலகத்திலேயே நற்கிரிய, பெரிய நற்கிரிய, சபையில நம்ம இன்னொரு சகோதரனுக்கு என்ன செஞ்சோம் அதைத்தான் அவர், அதுக்கு வெகுமதி இல்லாம போவார். இந்த உலகத்துல பெரிய நல்லது செய்யணுமா, நீங்க சர்ச்சில் இருக்கிற இன்னொரு பிரதரை வளர்த்து விடுங்க, இன்னொரு பிரதரை கட்டி விடுங்க, சீஷத்துவத்துல வளர்த்து கொடுங்க. அது இயேசு ரொம்ப பிரியப்படுறார், உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார், ரொம்ப ஆசீர்வதிப்பார். பாருங்களேன் அதை படிக்கிறோம். நாலாவதாக கஷ்டப்படுறவங்களுக்கு மனதுருக்கம் இருக்கணும்னு நம்ம காட்டுறாரு. இந்த உலகத்தை நம்ம இயேசுடைய கண்களால பார்த்து மனதுருகிற மக்களா நம்ம இருக்கணும். அந்த மனதுருக்கம் இல்லைன்னா நமக்கு எந்த ஊழியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பிரச்சனை அதெல்லாம் பார்த்து நம்ம மனதுருகிறோமா, ஏதாவது நம்ம செய்யணும்னு மனதுருக்கம் நம்ம இருக்கணும். அந்த மனதுருக்கம் வெறும் சரீர விதமா மாத்திரம் இருந்துடக்கூடாது. ஏசு பாருங்களேன் சரீர விதமா ஹெல்ப் பண்ண மாத்திரம் போகல, அந்த சுகத்தை கொடுத்து என்ன பண்ணாரு, அவருக்கு தேவராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா. தேவராஜ்யம் ஏசு வந்து எவ்வளவு கொடுமை யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நல்ல உடம்ப கொடுத்து ஹெல்த்த கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டு அந்த மனுஷன் நரகத்துக்கு போவான்னு தெரிஞ்சு அவனு நல்ல சாப்பாடு போட்டா அதை விட கொடுமை என்ன, அந்த ஆடை பலி கொடுக்கறதுக்கு வளர்க்குற மாதிரி வளர்க்கறது இல்ல. அதாங்க இந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம். இயேசு வந்து வெறும் சரீரத்துக்காக மாத்திரம் வரல, சரீரமும் ஆத்மாவும் மீட்க வந்தார். நம்ம எந்த சோஷல் உதவி செஞ்சாரோ அதுல என்ன இருக்கணும், ஆத்மா ரட்சிப்புல போய் முடியணும். அதுக்காகத்தான் அந்த உதவி செய்யுது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஆவிக்குரிய விதத்துல எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். அதனால்தான் ஜிஆர்டி ஸ்கூல்ல நம்ம அநேக நாட்கள் அந்த சரீர விதமா பார்த்தாலும் இப்ப காஸ்பல் மீட்டிங் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களுக்கு தேவராஜ்யத்தை பத்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பசங்களே உட்கார வைக்கும் இல்லைங்களா. காட் கேன் ஒர்க், ஹோலி ஸ்பிரிட் கேன் ஒர்க். அவங்க அப்பா அம்மாவே உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க பார்க்கலாம். அது செய்யாத இருந்தா அது சோசியல் சர்வீஸ் ஊழியமே கிடையாது இல்லைங்களா. அது வெறும் சோசியல் சர்வீஸ் ஆயிருந்தா அது ஆண்டவர் பிரியப்படுற நற்கிரியே கிடையாது. அதுல ஆவிக்குரிய இதுல போய் முடியும், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அது நற்கிரிய நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், விசுவாசம் இருக்கேன். எட்டாவதாக நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம், தேவன் ஒழுங்கின் தேவன் வேதம் சொல்லுது. ஒழுங்கின் தேவன், God is a God of order. எத்தனை கல்யாணங்களுக்கு போறோம், இயேசு வந்து ஏன் எல்லாரையும் 50, 100 ஆர்டரா உட்கார வச்சார். கல்யாணங்கள்ல போய் லேட் ஆயிட்டு கவுண்டர் திறந்து விட்டா என்ன ஆகும், அட்ரா புட்ரா அவனாடி என்னாடின்னு சொல்லி சில பெரிய பெரிய கல்யாணங்கள்ல மெரிச்சதுல பேர கொண்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. இந்த சபரிமலை இதுல எல்லாம் மெரிச்சுக்கிட்டே எல்லாம் இதெல்லாம் ஆயிருக்குது இல்லைங்களா. ஒழுங்கினும் ஒழுங்கினும் எங்கப்பா, உலகமெல்லாம் ஒழுங்கினும் ஒழுங்கினும் பிசாசு குணம், ஒழுங்கு தெய்வ தேவனின் குணம். அவர் ஒழுங்கின் தேவன், எது செஞ்சாலும் ஒழுங்குலத்தான் செய்யறவர். பாருங்களேன், ஒழுங்குலத்தான் செய்யறவர். பேய் பிடிச்சவன் வந்து அவன் துணியே இல்லாம உடம்பெல்லாம் கிறுக்கி விட்டு அசிங்கமா முகெல்லாம் அகோரமா முடியெல்லாம் நின்னுக்கிட்டு அசிங்கமா ஒழுங்கீனமா இருந்தான். ஏசு அவனை பேய் விரட்டி ரட்சித்தவன எப்படி இருந்தான் தெரியுமா? அழகா தலை வாரிக்கிட்டு நல்லா துணியை போட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சா இந்த காலத்துல இருந்தா நல்லா கையை போட்டுக்கிட்டு நெய்ஸெல்லாம் கட் பண்ணி ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணி பூவெல்லாம் போட்டு ஸ்டைலா நின்று இருப்பான். கண்ணாடி கூட போட்டு டீசெண்டா நின்று இருப்பான். பேய் பிடிச்சவன் ஏசு அது ஒழுங்க நம்ம கட்டுக் கொடுக்கிறவர் ஆண்டவருங்க. ஒழுங்கு ஒழுங்கினும் பாவம், ஒழுங்கு தேவனுடைய குணம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சப வாழ்க்கையிலும் இது எவ்வளவு நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஒழுங்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளை பிளான் பண்றது, நம்ம நேரத்தை பிளான் பண்றது, நம்ம எல்லாத்தையும் ஒழுங்கா பிளான் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு இப்போ என்ன தூங்குறோம், எப்ப எந்திரிக்கிறோம், டைம் எப்படி பிளான் பண்றோம், என்ன ஒண்ணுமே வாழ்க்கையில சாதிக்காது. காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கிது ஒழுங்கிது. எப்ப பாருக்கு ஆசை, எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல, டைமை ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, திறமையை ஒழுங்கா வளர்த்துக்கல. இதுக்கு டைம், இதை நான் ட்ரெயின் பண்ணிக்கணும், என்ன அப்கிரேட் பண்ணிக்கணும். நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குது, கம்ப்யூட்டர் எங்கேயோ போயிட்டு இருக்குது, உனக்கு இவ்வளவு எல்லாம் உனக்கு இருக்கிற நேரம் தானே எல்லாருக்கும் இருக்குது. உன்னை அப்கிரேட் பண்ணிக்கணும் இல்ல, ஒழுங்கியதும் வாழ்க்கையில எதுக்குமே ஒரு டெடிக்கேஷன் இல்ல, உருப்படுறதே இல்ல. ஒழுங்கியன இருந்தா வாழ்க்கையில உருப்படவே மாட்டோம். ஒண்ணுமே ஆண்டவருக்கும் நம்ம செய்யவே முடியாது. பர்சனல் லைஃப்ல ஒழுங்க நம்ம கத்துக்கணும். பாருங்க, ஆண்டவர் காட்டுறாரு ஒழுங்க. சப வாழ்க்கையில் நமக்கு ஒழுங்கு இருக்கா? சர்ச் கொரிந்திய சபைக்கு பார்த்து சொல்ற, அந்நியன் யாராவது உங்க சபைக்குள்ள வந்தா அவன் உங்க ஒழுங்க பார்த்து, இந்த இடத்த பார்த்து, சபரிமலைக்கெல்லாம் போறான், அடிச்சுக்கிறாங்க பிடிச்சுக்கிறாங்க, டைமுக்கு வர்றது இல்ல, ஒழுங்கினோ எல்லா இடத்துலயும், உங்க சர்ச்சுக்கு வந்தா இங்க ஒழுங்க பார்த்து, இங்க இருக்கிற இத பார்த்து, ஆஹா நான் தேடுற தேவன் இங்கத்தானே இருக்கிறார், என்ன ஒழுங்கு, அந்த மக்கள்கிட்ட என்ன ஒழுங்கு, ஆராதனையில என்ன ஒழுங்கு. ஒரு ஜபம் அனுப்பினா எல்லாரும் கண்ணை மூடுறாங்க. ஒரு அங்க இங்க நம்ம சில நேரங்களில் செய்யற, சில நேரத்தில் முக்கியமான வேலை இருக்கத்தான் போறோம், ஆராதனை நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அதிகம் இதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒழுங்கின் ஒழுங்கு நம்ம இதுல இருக்கா? டைமுக்கு வர்றது, டைமுக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறது, அந்த ஜப நேரத்துல எல்லாம் ஒழுங்கா ஜபம் பண்றது, தேவனிடத்தில் பேசுறோன்ற உணர்வு இந்த மக்களுக்கு இருக்குப்பா. ஜபம் பண்ணும் போது, வேத வாசிக்கும் போது எல்லாம் ஒழுங்கா கேட்கிறான். நம்ம பாட்டை எடுத்துக்கணும், சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலா இன்னைக்கு பாட்டை கேட்டிருந்தாருன்னா பிரசங்கமே பண்ணிருக்க மாட்டார் இல்லைங்களா? அதுல ஒழுங்கு நம்ம படுத்தணுமா? நானே கத்தி கத்தி எவ்வளவு நான் சொல்றது, டைம் டைமை பத்தி சொல்லி சொல்லியே தொண்டையே காஞ்சி போச்சு. இது இந்தியா இப்படித்தான் இருப்பாங்கன்னு தேவன் நம்ம மகிதியில் மத்தியில மகிமைப்படணும்னு என்னுடைய ஒழுங்க லேட்டா வர குணத்தை நான் மாத்திக்க மாட்டேன், இல்ல மாத்திக்க மாட்டேன்னு சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. இப்படித்தான நம்ம இருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒழுங்கு இல்லைன்னா ஆண்டவர் நம்ம மத்தியில மகிமைப்பட மாட்டார். ஒரு அந்நியருங்க வந்தாலும் நம்ம நேரத்துல சில அந்நியருங்க வந்தே போயிட்டு இருக்கிறாங்க, ஏன் தெரியுமா? நம்முடைய ஒழுங்கினா ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்றது இல்லை. ஒழுங்கின் தேவன் கொரிந்தியர் சொல்ற, உங்க ஒழுங்க பார்த்து, அவன் வந்து முகம் குப்புற விழுந்து, ஒழுங்கு இங்கதாயா இருக்கு, இதான் சபை, இங்கதான் ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு இருக்கா ஒழுங்கு? யோசிச்சு பாருங்க. அடுத்தது தேவனுடைய சிக்கனத்தை பாக்குறோங்க. அவருக்கு இல்லாத வசதியா, அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத பொக்கிஷமா, அபாண்டன்ட் பேண்ட், எல்லாருக்கும் சோறு போடுறவர் அவரு. அவரே விருந்து வைக்கும் போது எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு? எக்ஸாக்டா பண்ணியிருக்கிறார். இதுல என்ன கத்து கொடுக்கிறாரு? அவர் கொடுத்த வரத்தை வேஸ்ட் பண்றது அவர் விரும்புறது இல்லை. எங்க வீட்டுல இப்ப பார்த்துட்டு எங்களை கொடுத்துட்டு கத்த கூட செய்வோம், கோமே வந்துடும் அவங்களுக்கு. என் பிள்ளைங்களை என்னமே பனிஷ் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போய் குப்பையில போடுறேன், குப்பையில போடுறேன். நான் சொல்லுவேன், கொழுப்பு தான், எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான். சாப்பாடு அவனுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை போட்டுக்க, எடுத்துட்டு போய் குப்பை அவளை போகுது. அந்த குப்பை சாப்பிட்றதுக்கே, அந்த குப்பையில இருக்கிற குப்பை சாப்பிட்றதுக்கே எவ்வளவு பேர் இல்லாம இருக்கிறாங்களே, இப்படி குப்பை போடலாமா? பாருங்க, தேவனுடைய சிக்கனத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பிராக்டிக்கல். இதெல்லாம் நாங்க படிச்சுக்கிட்டு வரோம். கலவு திருடாது இருப்பாயாக, அது வெறும் திருடுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எவ்வளவு காரியங்கள் அதில் அடங்கி இருக்குன்னு அதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது அது நம்மளை என்ன ரிக்வயர் பண்ணுது? நமக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நல்ல திறமையா வேலை செஞ்சு நல்ல அனாவசியமான காரியத்துக்கு செலவு செய்யாம நம்ம எல்லாம் பணக்காரா இருக்கணும்னு அது விரும்புது. தெரியுமா அந்த கற்பனை? ஏன் போதுமான வசதி உனக்கு இருந்தாதான் நீ திருட மாட்டேன். பாசிட்டிவ் அதுல இருக்கு, பணக்காரா இருக்கணும். அந்த கற்பனையின்படி நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மள கத்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் நாளைக்கு பணக்காரங்களா இருந்திருப்போம். ஏன் அது கத்துக்கல? எத்தனையோ விதங்களில் திருடிக்கிட்டு இருக்கிறோம். நேரத்தை திருடுறோம், கடவுள் கொடுக்கறதுல திருடுறோம், கடத்துல திருடுறோம், வரவுக்கு அதிகமாக செலவு செஞ்சு அதுல திருடுறோம் இல்லைங்களா? திருடி 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 நம்ம உருப்படாம போறோம். அந்த கற்பனை நம்ம நான் படிச்சு துக்கப்பட்டு ஐயோ இதெல்லாம் முதலே படிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ வசதி உள்ளவனா நான் இருந்திருப்பேன், எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறவனா நான் இருந்திருப்பேன். தப்பு செஞ்சுட்டுதான் நான் வருத்தப்படுறேன். தேவனுடைய சிக்கனத்தை பார்க்கிறோம், கற்பனையை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஓகே, இன்னும் சில பயன்பாடுகள் நிறைய இருக்குது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பயன்பாடு நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் வந்து அசாதாரணமான சூழ்நிலைகள்ல நம்ம அவரை நம்பணும்னு விரும்புற சில நேரங்கள்ல அசாதாரணமான சூழ்நிலைகள்ல நம்ம அவரை நம்பணும்னு விரும்புற கடவுளை அசாதாரணமான சூழ்நிலை நம்ம நம்புறோம். எவ்வளோ பெரிய தேவை இருக்குது, 25,000 பேர் அறுப்போம் மிகுதியா இருக்குது, எவ்வளவு தேசங்கள் இருக்கு, நாடு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறதோ காஞ்சி போன 5 அப்பம் 2 மீன், இன்னும் ரெடி ஆகாத ஆளுங்க. இவங்களெல்லாம் வச்சா நம்ம பண்ண போறோம், இவங்களெல்லாம் வச்சா காஸ்பல ஏற்படுத்த போறோம், இவங்களெல்லாம் வச்சா 100 சபைகளை ஏற்படுத்த போறோம். ஆண்டவரே எங்க கிட்ட இல்ல, எங்கனால முடியாது, அதை என் கிட்ட கொடுங்க. அதான் கேக்கு, என் கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் பெஸ்ட் உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா? நாளெல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்த்தாச்சு. உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க, அதை பெருக்கிறேன்னா பெஸ்ட்டை கொடுங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இல்லைன்னு உங்களால முடியாது. உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுங்க, பெஸ்ட்டை கொடுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் என் படிப்பு என் திறமை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்து தான் முடியும். இதுக்கு மேலே முடியாதுங்கப்பா, இவ்வளவுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கிறேன். ஏன் பிரசங்கத்து ரகசியம் சொல்லுவா? சில நேரங்களில் ரொம்ப அருமையா வருது, எவ்வளவு நேரம் தயார் பண்ணி நான் வரும்போதே என்ன இது, என்ன பிரசங்கம் பண்ண போறேன், என்ன கேட்க போறேன், என்ன பண்றேன் தெரியுமா? இதான் என்னால முடியும் பெஸ்ட். நேரத்தை கொடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் இதாண்டு வர முடியும், என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்கப்பான்னு வர. அதை எடுத்து அவர் பயன்படுத்துறாரு, அதை எடுத்து ஆசீர்வதிக்கிறார் மக்கள். அதான் ரகசியம் பிரசங்கத்து. ஒன்னும் பெரிய திறமெல்லாம் இல்லை, ஒன்னும் இல்லை, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திருத்தான். பெஸ்ட கொடுத்தா கழுதையை கூட அவர் பயன்படுத்துவார், கழுதையை வச்சு கூட பேசுவார். ஆண்டவர் எப்பவும் சின்னதை வச்சுதான் பயன்படுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்களா, மோசையுடைய குச்சியை வச்சுதான் தேசத்தையே முழங்கால் வச்சுட்டார். இப்போ ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸை வச்சுதான் உலகத்தையெல்லாம் முழங்காலுக்கு கொண்டு வர. நாங்க ரோபோட்டு கண்டுபிடிச்சிட்டோம், மாசுக்கு போயிட்டோம், அதை பண்ணிட்டோம், அதை பண்ண கடவுள்லாம் இல்லைன்னு எல்லாம் முழங்கால் போடுறாங்க பாருங்க. கண்ணுக்கு தெரியாத பூச்சி ஆண்டவர்னால சின்னதை வச்சு தாங்க பண்ண முடியும். அந்த சின்னதை முழுசா கொடுக்குறோமா? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்தா அதை செய்வாருங்க. இன்னொன்று பாருங்க, முக்கியமான பாடம், இந்த உலகம் பசியா கிடக்குது. மெய்யானவர்களுக்கு வேண்டியது என்ன? ஜீவாப்பம். இயேசு கிறிஸ்து தான் ஜீவாப்பம். அந்த அப்பத்தை யார் மூலமா தான் கொடுக்கறாரு சாப்பாடு? ஆண்டவர் போய் நேர கூட்டத்துக்கு கொடுத்துடல, யாரு கொடுக்கறாரு? ஈஸ்வரர்களுக்குங்க. நம்முடைய அழைப்பு எவ்வளவு பெருசு தெரியுதா? இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஆணை தான், அவர் ஆணை எடுத்தவரை காப்பாத்துவார் தான், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை காப்பாத்துவார் தான். ஆனா அந்த தெரிந்து கொள்ளவர்களை காப்பாத்துறது அவர் வச்ச சாதனத்தின் மூலமா தான், அவர் வச்ச சாதனம் சபை தான். இந்த சபையின் மூலமா தான் இந்த சமுதாயத்துக்கு சாப்பாடு போட போற நேரம் ஆண்டவர் போய் வேலை செய்ய போறதில்லை. உங்க மூலமா ஏன் மூலமா தான் ஆண்டவர் இந்த இந்த உலகத்துக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்க போற. உங்களுடைய அழைப்பின் கண்ணியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? உங்க அழைப்பின் மகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? உங்க மூலமா தவிர யாரும் அதை செய்ய போறது இல்லை, உங்க மூலமா தான் பயன்படுத்தணும்னு இருக்கிறாரு. அந்த 12 பேர் மூலமா தான் கொடுத்த, அந்த 12 பேர் மூலமா தான் காஸ்பல் அனுப்புனார். மீன் பிடிக்கிறவங்களாச்சு அவங்கள தான், நான் படிக்காதவாச்சு அதாச்சு இல்ல, நம்ம மூலமா தாங்க கொடுப்பாரு அவரு, நம்ம மூலமா தான் செய்வார். அது என்னைக்கு நம்ம உணர்வு? பசியா கிடக்குது உலகம், பட்னியா கிடக்குது, ஜீவம் அப்பவும் இல்லாம நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. போலிங்கள ரவுடிங்களெல்லாம் அரசியல்வாதிகளா, அறிவு இல்லாதவங்கள மாட்டு மூத்தம் குடிச்சா கொரோனா வைரஸ் போயிடும்ன்றவங்களெல்லாம் தலைவர்களாக்கி பார்லிமெண்ட் அனுப்புற அளவுக்கு முட்டாளா கிடக்குது உலகம். உங்களுக்கு புத்தி வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நம்ம மூலமா தான் செய்ய போற. நம்ம முடியாதாண்டவர் கிட்டத்தட்ட ரெண்டு அப்பம் தான், அஞ்சு அப்பம் தான், ரெண்டு மீன் தான் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ கொடுங்க. அவர் பெருக்குவார், பெருக்குவார். நிறைய பாடங்கள் இதோடு நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு, ஆண்டவரை நம்பாதவங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்து, இந்த அற்புதத்தை பார்த்து சில பேர் நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க. இதை விட இயேசு கடவுள்னு அவரை எப்படி வெளிப்படுத்த முடியும்? கடவுள் யாரு? எல்லாத்தையும் படைத்தவர். படைப்பின் வல்லமையை காட்டுறாரு. ஒன்னும் இல்லாததுல சாப்பாடு உருவாக்குறாரு. The creative power of Christ, படைப்பின் வல்லமையை காமிச்சிருக்கிறாரு. பராமரிக்கிறவர் அவர் தான், இந்த உலக கடவுள். அவர் பராமரிச்சாரு. பசியில இருந்தவங்களுக்கு அவர் பராமரிச்சாரு. மனது உருகிறவருங்க, உங்க தேவைகளை பார்த்து மனது உருகிற, மனது உருகிற. அது இல்ல இது இல்லன்னு எப்ப பாரு அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, அவர் அழுகுறாரு. நீ பாவத்தை தாண்டி உணர்ந்து அழுது என்கிட்ட வந்தீனா, அதுக்கு பரிகாரத்தை தேடினீனா மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏன் இந்த சீஷர் சொன்னாங்க, அனுப்பி விடுங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, வெறும் இதைத்தான் சாப்பாடுக்கு வந்திருக்கிறாங்க, சரி அனுப்பி விடுங்க அவங்கள. ஆனா ஆண்டவர் அப்படி அனுப்புறவர் அல்ல. நம்ம உடம்ப பத்தி அவ்வளவு அக்கறை கொண்டவர், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு பார்த்தவர், இந்த உலக தேவையை அவர் பார்க்காம விட்டுருவாரா? உடம்பு அவரு தானே பண்ணாரு, உடம்புக்கு தேவைகளை அவர் கவனிக்காம விட்டுருவாரா? ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆத்ம மீட்பு, பாவத்தின் விடுதலை. அந்த பாவத்துக்கு விடுதலைக்கு அவர்கிட்ட அவர் ஜீவாப்பமா வந்தீங்கன்னா அவர் மற்றதெல்லாம் பாத்துக்கிறார். அவர் ராஜ்யத்தை தேர்ந்தா மற்றதெல்லாம் பாத்துக்கிறார். அவர் பாருங்க, அவருடைய ஒழுங்கின் தேவன், எல்லாத்தையும் அவ்வளவு ஒழுங்கா படைச்சவர். அந்த ஒழுங்கை இங்க பாக்குறோம், படைப்பின் தேவனை இங்க பாக்குறோம். ஏதாவது உலகத்துல வேஸ்டா படிச்சிருக்கிறார், அவருடைய சிக்கனத்தை இதுல பாக்குறோம். எல்லாமே பிரயோஜனமா படிச்சிருக்கிறார். அவருடைய அதிசயத்தை இங்க பாக்குறோம். இவர் தாங்க தேவன், இயேசுதான் சாட்சாத் கடவுளின் இந்த அற்புதம் உங்களுக்கு உணர்த்திட்டோம். அவரை நம்பி வாங்க. இங்க ஆதாரம் கொடுத்த தேவன், உங்க வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு குறை இல்லாம பார்த்துக்கொள்ளக்கூடிய தேவன். ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த அருமையான பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாடி உங்களுடைய வார்த்தை வற்றாது ஊற்றப்பா. எவ்வளவு சொல்லி முடிச்சாலும், எவ்வளவு சொல்லாம விட்டுட்டேனேன்னு ஒரு வருத்தத்தோடு தான் இந்த பிரசங்கம் முடியுது. ஆண்டவரே, பரிசுத்தாவியை நம்பி நாங்கள் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறோம். கேட்ட காரியங்களை நாங்கள் தியானித்து, இது எதைக்காக பேசினீரோ, எதற்காக இந்த சத்தியங்களை எங்களை வெளிப்படுத்தினோ, அந்த நோக்கங்களை அடையும்படிக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த பாடங்களை படித்துக் கொள்ள, சிந்திக்க, எங்க வாழ்க்கையில் பயன்படுத்த கனி கொடுக்க ஆசீர்வதி. ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எழுதுகிறோம் நல்ல தேவனே.